அடுத்து டென்மார்க்கின் முன்னணி தமிழ் அறிஞர்களில் ஒருவர், பிரபல பேச்சாளர், எழுத்தாளர், நாடகாசிரியர், திரைப்பட இயக்குனர், இப்படி பல்வேறு முகம் கொண்ட ஒரு கலைஞர், அலைகள் இணைய ஆசிரியர் திரு கே எஸ் துரை அவர்கள் அடுத்து விமர்சன உரை நிகழ்த்து வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறார்.
முதலில் இங்கு மிகச்சிறந்த உரைகளை வழங்கி என்னை போன்றவர்களுக்கு பேசுவதற்கு வழிகாட்டிய மதிப்புக்குரிய ஆதவன் பேராசிரியர் ஆதவன் அவர்களுக்கும், நண்பர் எம் சி லோகநாதன் அவர்களுக்கும், லிங்கராஜ் அவர்களுக்கும், நடிகர் வினோதன் ஜோகராஜ் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் டென்மார்க்கின் சிறந்த பேச்சாளர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும், அண்ணன் ராஜகோபால் அவர்களுக்கும், உங்களுடைய இவ்வளவு நேர பேச்சுக்களையும் இருந்து கேட்டு இந்த கவிதை நூலை சுவைத்த பிறகு நான் சிறந்த ரசிகனாக இவ்வளவு நேரம் இருந்தேன், இப்பொழுது என்னை பேச சொல்லியிருக்கின்றீர்கள். சர் சி வி ராமன் அவர் நோபல் பரிசு பெற்றவர். அவர் சொன்னார், நட்சத்திரங்களை பார்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். அண்ணாந்து பார்க்காமல் இருந்தால் நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் தெரியாது. ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கத்தான் வேண்டும். விடுதலை புலிகளிலே இந்த பேரிடப்படாத நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்க்காமல் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த வானத்தை ஏறத்தாழ பார்க்காமல் இருந்த என்னை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய நாடியை நிமித்திய கரண் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நான் கரண் அவர்கள் கூப்பிட்டிருந்தால் வந்திருக்க மாட்டேன். ஆனால் கரண் அவர்களுடைய தந்தை தமிழ் ஈழத்திலே அல்வா யூனியன் என்கின்ற கரகொண்டாட்ட குழுவிலே சிறந்த விளையாட்டு வீரராக இருந்தார். வட மாகாணத்தின் மிகச்சிறந்த கரகந்தாட்ட குழுவிலே அந்த குழுவோடு தியாகராஜா மாஸ்டர் போன்றவர்களுடன் மோதியிருக்கின்றேன். அதனாலே அவர்களுக்கு எனக்கு அவர்கள் மீது எல்லை இல்லாத ஒரு மதிப்புண்டு. ஏனென்றால் உலகத்திலே கடவுளை வணங்குவது போல கைகளை கூப்பி பரதநாட்டியம் போல் கால்களுக்கு அடிமானம் வைத்து ஓசையின் தாளத்துடன் உலகத்திலே விளையாடப்படுகின்ற ஒரே ஒரு விளையாட்டு ஓவர் கேம் மட்டும்தான். உலகத்தில் எந்த விளையாட்டும் அந்த விளையாட்டுக்கு இடையானது அல்ல. அப்படி ஒரு விளையாட்டு தமிழீழத்தில் பிறந்த தேசிய விளையாட்டு. அந்த விளையாட்டை விளையாடக்கூடாது, செற்றத்தியம் மட்டும்தான் விளையாடணும் என்று சொல்லுகிற செம்மொழிகள் நிறைந்ததுதான் எமது பள்ளிக்கூடம். இப்படியான இடத்திலிருந்து வந்த ஒரு சிறந்த கலைஞர், அவருடைய மகன் அழைக்கிற பொழுது அவருடைய ஒழுங்கமைப்பு சரியாக இருக்கும் என்று நம்பினேன். அவர் என்னை வா என்று சொன்ன பொழுது அவருடைய வசனத்தில் இருக்கிற எழுவாய் பயனில் செய்யப்படும் பொருள்ல சின்ன சின்ன கட் வேற சொன்னது. அப்ப நான் சொன்னேன், பின்னால இருக்கிற யோகராசா இருக்கா பேச சொல்லுங்க அண்ணன் வேறங்க. அவர் சொன்ன, அப்படி சனிக்கிழமை புத்தக வெளியீட்டு விழா வந்துருக்கோம், வேலை பாரு என்ன செய்யணும், வேலையை மாத்தி போடணும், அதுக்கு மேல ஒன்றும் இல்லை, சரி நான் வேலையை மாத்தி போடணும் வந்துடும், இதுக்கு மேல வேற எதுவும் இல்லையா. இந்த இலக்கிய உலகத்தில் மிஞ்சி இருக்கிறது இந்த அன்பு மட்டும்தான். இந்த அன்பு இருந்து மலர்வதுதான் இலக்கியம். இந்த அன்பிலிருந்து மலர்ந்தாக்கள்லாம் இதுல இருக்கணும். இதுல ஒரு புது ஆக்களும் இல்லை, இதுல எனக்கு தெரியாதாக்கள் ஒருத்தரும் இல்லை, இந்த பேச்சை கேட்காதாக்கள் அவருடைய பேச்சை கேட்காத இல்லை. நாங்கள் அந்த அன்பில் இருந்து மலர்ந்த நட்சத்திரங்கள் இந்த அரங்கில வந்து மிளிந்து கொண்டிருக்கு. இந்த பேரிடாத நட்சத்திரங்களை பேச சொல்லி இந்த கவிதையை நாங்க ஆராய வந்தவர் சொல்லி சொன்னால் அப்ப எனக்கு ஒரு கேள்வி வேற. அப்ப இந்த கவிதைகள் எல்லாம் நான் எடுத்து சொல்லலாமா வேண்டா? இந்த பேரிடப்படாத நட்சத்திரங்களுக்கு என்ன சிறப்பு? இதுதான் இப்ப கேள்வி. இந்த நெருக்கடிக்கு உள்ள விடுதலை புலிகள் இந்த ஸ்ட்ரக்சர்ல அவன் போராட ஆயுதம் எடுத்துக்கொண்டு போவான், சிங்களவன் கொடுமைகளை சொல்லுவான், சண்டை போடுவான், சாவான், உடனே அவன் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அடுத்தவன் பின்னால போவான். இதுதான் அந்த ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை உடைச்சு கொண்டு புதுக்க எழுதவன் அதைப்படி எழுதுறது யாரும் எழுதியிருக்கிறார்களா அப்படி சொல்லி தேடத் தொடங்கின பொழுது எனக்கு ஒரு கவிதை ஒன்று வந்து ஆப்பிட்டு பெரிய ஒரு அதிசயத்தை தந்தது. அதுதான் இந்த தொகுப்புக்கு ஹைலைட். கம்பர் எழுதினார் காதல் எங்கே இருந்து பிறக்கிறது சொல்லி. அதனால காதல் கண்ணும் கண்ணும் மோதுற பொழுது காதல் பிறக்கும். அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினால் உடனே காதல் பிறகு. கம்பர் சங்க இலக்கியம் தொடக்கம் கம்பர் வரை காதலை கண்ணில இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனா இந்த உலக இலக்கியங்கள்லயே இந்த காதலை இப்படி போக்கஸ் பண்ணனால ஒருத்தி என்னால பார்க்க முடியல. நாமகள் அவர் சொல்றாள், எப்போதாவது தெருவில் அவசர இயக்கத்தில் கண்டுவிட நேர்கையில் சந்திப்பை வரவேற்பதாய் அவன் கண்கள் ஒருமுறை விரியும், மறுகணம் ஆழ்ந்து டப் என மூடிக்கொள்ளும். அவனுக்கு தெரியும் எனக்கு அது போதும் என்று. லவ் ஸ்டோரி. இப்படி ஒரு லவ் வந்து ஷேக்ஸ்பியரால எழுத முடியாது. ஒரு செகண்ட் ரெண்டு கண் பார்க்குது, அதுக்குள்ள காதல் கல்யாணம் கலவி பிள்ளை பிள்ளை எல்லாம் பிறந்து சாப்டர் க்ளோஸ். இந்த போராட்டத்திலே மிகப்பெரிய மர்மம் சூழ்ந்திருக்கின்றதை இந்த பெண் போராளிகள் எங்கேயாவது பார்த்திருக்கிறார்கள். சர்வதேச விவகாரம் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றதா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவங்கள் ஒரு இடத்துல கஸ்தூரி மட்டும் சொல்றாள், உங்கள் தேசத்து செஞ்சிலுவை சங்கங்களும் சேதங்களை சேகரிப்பதில்லை இறப்புகளை சேகரிக்கின்றன. நாளைய செயற்கை புயலுக்கு சொந்தம் கொண்டாட போகும் சர்வதேச பயங்கரவாதிகள் நீங்கள். ரெட் குரஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு. இந்த ரெட் குரஸினுடைய வடிவில் எல்லாவிதமான தகவல்களையும் அவர்கள் போருக்காக சேகரித்துக் கொடுக்கின்றார்கள். விடுதலை புலிகளுக்கு இவர்கள் பயங்கரவாதி பட்டம் கட்ட இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் சர்வதேச பயங்கரவாதிகள் என்பதை இந்த கஸ்தூரி கன கச்சிதமாக கண்டுபிடிக்கின்றாள். அப்பொழுது நோர்வேயினுடைய ரேடியோ மெஷின் வன்னிக்கு போய் இறங்குது. இந்த வன்னிக்கு போய் இறங்கின இந்த நோர்வேயினுடைய ரேடியோ மெஷினை ரணில் விக்ரமசிங்கா தவறுதலாக அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பத்திரிகைகளில் வருகின்றது. இல்லை, விடுதலை புலிகளினுடைய அத்தனை ஊசாட்டங்களையும் அறிந்து கொள்வதற்கான ரோபோட் அங்கே போய் சேர்ந்து விட்டது.